الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، غني تركوري الله من الديار هليل தாய்மார் ஹலே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் பல்வேறு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு பல்வேறு மோசமான விளைவுகளும் சம்பவங்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகம் முழுவதுமே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லா இடங்களிலும் பரவலாக நடப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. தாய்மார்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்களை மிக முக்கியமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய தவறுகளின் காரணமாக உலகளாவிய விதத்திலே பெரும் சோதனைக்கும் துன்பத்திற்கும் நாம் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். முன்பொரு காலம் இருந்தது, உலகத்தினுடைய மாபெரும் சக்தியாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், உலகத்தினுடைய தலைவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், உலகத்தின் கண்ணியமான சமுதாயமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், எல்லா சமுதாய மக்களுக்கும் வழங்கக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். இன்று நிலைமை அப்படியே தலைகீழாக போயிருக்கிறது. இன்றைக்கு நாம் பிறரிடத்திலே கையேந்த வேண்டிய கெஞ்ச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கான உரிமைகளை கொடு என்று மற்றவர்களிடம் கேட்கிறோம். இன்றைக்கு நாம் பிறரை பின்பற்றக்கூடிய கட்டாய நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் இழிவான ஒரு சூழ்நிலையில், நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இப்போது நாம் இருக்கிறோம். ஆனால் இதை பற்றிய ஒரு கவலை, இதை பற்றிய ஒரு அக்கறை நம்மில் யாருக்கும் கிடையாது. குறிப்பாக பெண் சமுதாயத்திற்கு அறவே இல்லை. என்ன நடக்கிறது நாட்டிலே, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா என்று சொன்னால் அறவே இல்லை. நாம வெளியே சுத்துறோம், கடைகளுக்கு போறோம், சாமான்கள் வாங்குறோம், விசேஷங்களுடைய வீட்டுக்கு போறோம், வர்றோமே தவிர இங்கு என்ன நடக்கிறது என்று நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தான ஒரு சூழல். நாளை நம்முடைய குழந்தைகள் வாழுகிற அந்த அடுத்த தலைமுறையினுடைய காலத்திலே அவர்கள் முஸ்லிம்களாக கூட வாழ முடியுமா என்று சொல்லும் அளவிற்கு அச்சமான ஒரு சூழ்நிலை. இன்னும் சில வருடங்களில் இப்போது மத்தியிலே அமைந்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதை கூட தடுப்பதற்கான சூழ்ச்சிகளில் இருக்கிறார்கள். இப்போது இந்த ஆண்டு எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். சொல்ல முடியாது, இந்த அரசாங்கம் அதற்கும் கூட மறைமுகமாக சில நெருக்கடிகளை கொடுத்து நாம் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு கூட தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடப்பதை பற்றி நமக்கு எந்த ஒரு அக்கறையும் ஒரு கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய மாற்று மத பள்ளிகளில், பள்ளிக்கூடங்களில் வந்தே மாதரம் என்று ஒரு தேசபக்தி பாடல் என்ற பெயரிலே ஒன்று பாடும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது. இந்த வந்தே மாதரம் என்பது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாயினால் அறவே சொல்லக்கூடாத ஒன்று. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இந்த பூமி நிரம்ப பாவத்தை செய்து கொண்டு வந்தால் கூட அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்றான். ஆனால் அல்லாஹாலா சிறுக்க மன்னிக்கிறது கிடையாது, சிறுக்க அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. இந்த வந்தே மாதரம் என்பது முழுக்க முழுக்க அது இந்த நாட்டை ஒரு தெய்வமாக சித்தரித்து இந்திய தாயே உன்னை வணங்குகிறேன், இது ஒரு வங்காள மொழி வார்த்தை. வந்தே என்று சொன்னால் வணங்குகிறேன் என்று அர்த்தம். மாதரம் என்று சொன்னால் இந்த இந்திய மண்ணை தாயாக ஆக்கி இந்திய தாயை வணங்குகிறேன் என்று அர்த்தம். அந்த பாடலுடைய ஆரம்ப வரியே இந்திய மண்ணை இந்திய தாயை வணங்குவதாக குறிக்கிறது. இதுவல்லாமல் அந்த பாடலின் இடையிலே வரக்கூடிய வரிகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான கற்பனை செய்து பார்க்க முடியாத ஷிர்கான வார்த்தைகள். இப்ப நம்முடைய குழந்தைகள் வெளியிலே சென்று படிக்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடங்களில் இந்த பாடலை வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையோ படிக்கும்படி இப்போது பல பள்ளிக்கூடங்களில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகள் இந்த பாடலை படிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவீர்களா அனுப்ப மாட்டீர்களா? இப்படியாக பல்வேறு விதங்களிலே நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்திற்கும் நம்முடைய ஈமானிற்கும் நம்முடைய கொள்கைக்கும் ஆபத்தான ஒரு மிகுந்த ஒரு சூழ்நிலையை வாழ்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக சமீபத்திலே ஈதுல் அதா என்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாள் வரவிருக்கிறது, குர்பானியினுடைய நாட்கள் நெருங்குகிறது, அதை ஒட்டி நாம் ஆடுகளை குர்பானி கொடுக்கிறோம். இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையும் நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. நாடு முழுக்க இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையிலே முஸ்லிம்கள் இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் இந்த செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீர்களோ இல்லையோ தெரியாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். வரக்கூடிய இந்த நாட்களிலே மாடுகள் வாங்க செல்லும் போது கூட என்னென்ன ஆபத்துகள் நடக்குமோ தெரியாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் இப்படியான நெருக்கடிகள் ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறது, எல்லா வகையிலும் ஆபத்தை சந்திக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்கு, நம்முடைய உடைமைகளை அழிப்பதற்கு, நம்மை கொல்வதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் நடக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களுடைய நிலையை கண்டால் மிக வேதனையாக இருக்கிறது. பல தாய்மார்கள் பல சகோதரிகள் தொலைக்காட்சியிலே ஒரு காலத்திலே சினிமாவிலே மூழ்கி கிடந்தார்கள். பிறகு ஒரு காலம் வந்தது நாடகங்கள் சீரியல்களிலே மூழ்கி கிடந்தார்கள். சமீபத்திலே பிக்பாஸ் என்ற பெயரிலே ஒரு பெரிய முசீபத், ஒரு மோசமான ஒரு கல்ச்சர், மோசமான ஒரு கலாச்சாரம், நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய பிக்பாஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன். நம்முடைய பள்ளப்பட்டியிலும் கூட பல தாய்மார்கள் அதை தவறாமல் பார்ப்பதாக வேதனையோடு என்னிடத்திலே சொல்லப்பட்டது. அந்த பிக்பாஸ் என்பது மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அது சினிமா கிடையாது, அது ஒன்றும் நாடகம் ஒன்றும் இல்லை, அதை பார்க்கறதுனால என்ன தவறு என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு அறவே ஒத்து வராத மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக்பாஸ்ங்கிறது. ஒரு 100 பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சு வைத்து அந்த 100 பேருடைய ரகசியங்கள் 30 கேமராக்களை கொண்டு கண்காணிக்கப்படுது. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுது, அவர்களது ஒவ்வொரு நடத்தையும் கண்காணிக்கப்படுகிறது. இதில் மார்க்க ரீதியாக பார்த்தோம் சொன்னா ஆண்கள் பெண்கள் கலப்பதை இந்த மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி அளிப்பது கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிறாங்க, ஒரு 10 வயசாயிடுச்சு அண்ணனும் தங்கச்சியுமாக இருக்கிறாங்க அல்லது அக்காவும் தம்பியுமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா மார்க்கம் சொல்லுகிறது 10 வயதாகிவிட்ட அந்த சகோதரன் சகோதரியை கூட படுக்கையிலே பிரித்து விடுங்கள். சொந்த ரத்தம் ரத்த உறவு, அந்த உறவிலே கூட நம்முடைய மார்க்கம் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ரிகூஹும் ஃபில் மவாஜிஈ, உங்களுடைய குழந்தைகள் 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள், தொல மறுத்தால் அதற்காக கண்டித்து அடியுங்கள், அவர்களை படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். இது யாருக்கு? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு. அப்படியானால் யாரோ எவரோ அந்நிய ஆண்கள் கலப்பு, ஆண்கள் பெண்களுடைய கலப்பு மார்க்கத்தில் அறவே இடமில்லாத ஒரு விஷயம். பெருமானாருடைய காலத்திலே சில காரணங்களுக்காக பெண்களும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. பெண்களுக்கும் நேரடியா பெருமானார் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காக நபி காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது கூட என்னென்ன கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னு சொன்னா, ஆண்கள் பூரா பள்ளிக்கு வந்த பிறகுதான் பெண்கள் பள்ளிக்கு வரணும், முன்னால வரக்கூடாது. முதல்ல ஆண்கள் எல்லாம் வந்து சஃபா உட்கார்ந்துருவாங்க, எல்லாம் வந்த பிறகு அப்புறம்தான் பெண்கள் வரணும். பெண்கள் தொழுது முடித்ததுமே எல்லா பெண்களும் வெளியே போன பிறகுதான் ஆண்கள் வெளியே வரணும், அது வரைக்கும் ஆண்கள் பள்ளியில தான் உட்காரணும். எதுக்காக இதெல்லாம்? அந்த தொழுகைக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே கூட ஆண்கள் பெண்கள் கலந்து விடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் எந்த இடத்திலும் ஆண்கள் பெண்கள் கலந்து விடுவதை மார்க்கம் விரும்பல. அப்படி இருக்கிற போது இது மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, எல்லோரும் சேர்ந்து கலந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு மோசமான ஒரு கல்ச்சர் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி அதுல அடுத்தவங்களுடைய ரகசியங்கள், பிறருடைய ரகசியங்கள் எல்லாம் அதுல கண்காணிக்கப்படுது. இதுவும் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானது. நம்முடைய மார்க்கம் பிறருடைய குறைகளை ஆராயக்கூடாது என்று கண்டிக்கிறது. குரான் சொல்கிறது, லா தஜஸ்ஸசு, அடுத்தவங்களுடைய குறைகள் ஆராயாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் சிலர்கிட்ட விசாரித்தேன், ஏன்னா நாம அல்லாஹ் பாதுகாக்கும் அதை பாக்கிறது கிடையாது. அதை விசாரித்த போது சொன்னாங்க, யார் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்களோ அவங்களுடைய மனசுல என்ன தோணும்னு சொன்னா ரெண்டு வகையான எண்ணங்கள் வரும். ஒன்று, எல்லோருடனும் சகஜமா பழகிறது, எல்லார்ட்டையும் சகஜமா பழகிறது வெக்க உணர்வு போயிடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவனுக்கு ரெண்டாவது மனசுல என்ன வரும்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் ஒரு குறை இருக்கும், அந்த குறை என்னன்னு ஆராயணும். அவன் பெரிய ஆலிமாக இருக்கலாம், பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய நல்லவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு குறை இருக்கும், அந்த குறையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படி அடுத்தவங்களுடைய குறையை தேடி தேடி ஆராயக்கூடிய ஒரு புத்தியை இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி யார் தொடர்ந்து பார்க்கிறானோ அவனுக்கு அந்த புத்தி வந்துவிடும். இந்த ரெண்டு தான் அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். இந்த ரெண்டுமே இஸ்லாமிய பண்பாட்டை சீரழிக்கக்கூடியது, இஸ்லாமிய நாகரிகத்தை அழித்து நொறுக்கக்கூடியது. இந்த நிகழ்ச்சியை இந்த சோதனையான காலத்தில் நம்முடைய தாய்மார்கள் பார்க்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி வரும்? நாம மழைக்காக தொழுதோம், மழைக்காக நோன்பு வச்சோம், இன்னைக்கு வரைக்கும் கூட மழை இரண்டு துளிகள் மூன்று துளிகளோடு முடிந்து விடுகிறது. என்ன காரணம்? இப்படி எல்லாம் இஸ்லாமிய பண்பாட்டையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் சொன்னா அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்வான்? அருமை தாய்மார்களே, நீங்கள் தீனுக்கு வந்து நீங்க பாவங்களை கைவிட்டாதான் அல்லாஹ் மழையை கொடுப்பான். மாற்றம் முதல்ல யார்கிட்ட வரணும்? பெண்கள்கிட்ட தான் வரணும். ஆனா அந்த பெண்களே இப்படி மோசமான கலாச்சாரத்துக்கு பின்னால போகக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிற போது மிகுந்த வருத்தமும் வேதனையும் வருகிறது. அதனால் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய மார்க்கம் மிக உயர்ந்த ஒரு குணத்தை கற்றுத்தருகிறது. அந்த குணம்தான் ஹயா என்கிற குணம், வெக்கம் என்கிற ஒரு குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம். மேலும் பெருமானார் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை பேரும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ வெக்கப்படவில்லையானால் எதை வேண்டுமானாலும் செய்வாய். வெக்க இல்லாதவன் எதை வேணாலும் செய்வான். ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷனை அல்லாஹ் அழிக்க நாடிட்டான், ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு மனிதனை அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் அவரிடமிருந்து அல்லாஹ் வெக்கத்தை பறித்து விடுவான். இது ஹதீஸ், இப்னு மாஜால வருது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவ நாடல்ல, அல்லாஹ் நன்மை நாடலன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் அவரிடமிருந்து வெக்கத்தை பறித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை தாய்மார்களே, இன்றைய நிலைகளை எல்லாம் பார்க்கும் போது, இந்த சமுதாயத்தினுடைய அழிவு, இந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடிகளை பார்க்கும் போது அதற்கான காரணம் நம்மள்கிட்ட இந்த வெக்கம் இல்லாம போயிடுச்சு. வெக்க உணர்வு அறவே இல்லாமல் போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், இஸ்தஹயூ மினல்லாஹ் ஹக்கல் ஹயா. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் அவனிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுங்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுங்கள், எப்படி வெக்கப்பட வேண்டுமோ அப்படி வெக்கப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து நாங்க வெக்கப்படுறது என்றால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய தலை, அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகளால் பாவம் நேராமல் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தலையை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? தலையை சுத்தி இருக்கிற உறுப்புகள் தான் இருக்கிறதுலே ஆபத்தான உறுப்புகள். தலையில தான் கண் இருக்குது, தலையில தான் காது இருக்குது, இந்த தலையை சுத்தி தான் நாவு இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல மோசமான அத்தனை பாவங்களும் இந்த மூன்று உறுப்புகளால நடக்குது. ஒன்று பார்வையால, இன்னொன்று செவிகளால, மூன்றாவது நாவால. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் நீங்கள் தலையையும் அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேணிக் கொள்ளுங்கள், பாவங்கள் செய்யாம பேணிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படியானா இந்த கண்ணை பேணணும், இந்த கண்ணை பேணணும். கண்ணை பேண தவறிட்டோம், கண்டதையும் பார்த்தோம், பார்க்க கூடாததெல்லாம் பார்த்தோம், அந்நிய ஆண்களை பார்த்தோம், தவறான பல விஷயங்களை பார்த்தோம் சொன்னா குரான்ல வருது, இந்த கண்ணை யார் பேணவில்லையோ நாளை மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த கண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, யார் இந்த கண்ணை பேணல்ல நாளை மறுமை நாளிலே குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க. இன்னைக்கு இந்த பார்வையை பேண்றது இருக்கிறதுலேயே பெரிய வணக்கம், அதுதான் பார்வையை பேண்றதுதான். பல மணி நேரம் தொழுவதை விட, பல மணி நேரம் இபாதத்து செய்வதை விட இந்த பார்வையை பேண்றதுதான் இன்றைக்கு பெரிய வணக்கம். ஒரு அரபு நாட்டு ஆலிமுடைய ஒரு கட்டுரையில நான் படித்த சம்பவம், ஒரு பாதையில் அவங்க போய்கொண்டிருக்கிற போது ஒரு மதரசாவை ஒட்டி ஒரு பகுதியில ஒரு செல்போன் கீழே கிடக்குது. அவங்க எடுத்து அந்த செல்போனை கொண்டு போயிடறாங்க, யாரு செல்போன் தெரியலையேன்னு சொல்லி அந்த செல்போனுக்குள்ள போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், வார்த்தையில சொல்ல முடியாத ஆக மோசமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இவங்களும் பாக்குறாங்க, இந்த போன் யாருக்குரியது, அவர் போன் பண்ணுவார்ல, அவர்கிட்ட கொடுத்தரலாம், அவருக்கு நசீஹத் பண்ணலாம், அறிவுரை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா உரியவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. கொஞ்ச காலமாகுது, அந்த போனுக்குரியவர் இந்த போனை கேட்டு அனுப்புறாரு, அது தன்னுடையதான்னு சொல்லி கேட்டு அனுப்புறார். யாருன்னு பார்த்தா அந்த போன் வந்து ஒரு ஆணுடையதல்ல, ஒரு பெண்ணுடைய போன். அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு பெண்கள் மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரிய பெண், அந்த பெண்ணுடைய போன் தான் அங்கே கீழே கிடந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண்ணுடைய எந்த பெண்ணா, ஒரு பெண்கள் மதரசால போதிக்கக்கூடிய பெண், வெளிப்படையில பருதாவை பேணக்கூடிய பெண். ஏன்னா உள்ளத்துல பருதா இல்ல, வெளியில பருதா இருந்துச்சு. அந்த பெண்மணியினுடைய அந்த போன்ல தான் இந்த விரும்பத்தகாத, வாயில சொல்ல முடியாத மோசமான விஷயங்கள் இருந்தது. இந்த ஆலிம் அந்த பெண்ணை அழைத்து இப்படி எல்லாம் போதிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் உங்களிடத்துல இப்படி எல்லாம் இருக்கலாமா என்று கேட்ட போது அந்த அம்மா எதையெல்லாமோ சொல்லி சமாளிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை. இன்னைக்கு இந்த கண்ணை நாம பேணாம எல்லா பெண்களும் வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லி அதுல நல்ல விஷயங்களை பாக்கிறது கிடையாது, ரொம்ப கம்மி. அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை, இது பெண்கள் பயான் என்பதனால நான் பல விஷயங்களை சொல்லக்கூடாது பெண்கள் பயான்ல. இந்த வாட்ஸ்அப்புகளாலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான இந்த போன் தொடர்புனாலையும் பல விபரீதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மிக மோசமான சம்பவங்கள் எல்லாம் இந்த போனால நடந்திருக்குது. அப்ப எந்நேரமும் அந்த போனை தான் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை நாம பாக்கிறோம். இந்த கண்ணை வந்து நாம உரிய வகையில பேண தவறினோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் குருடர்களாக எழுப்புவதாக குர்ஆன்ல அல்லாஹ்வை கண்டிக்கிறான். எனவே அருமை தாய்மார்களே, ஒரு பக்கம் செல்போன்ல அசிங்கமான விஷயங்களை பாக்கிறோம், இன்னொரு பக்கம் டிவியில வரக்கூடிய இந்த கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இத்தனை விஷயங்களை நம்முடைய பார்வை பார்த்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வணக்கத்துல எப்படி மன ஓர்மை இருக்கும், நம்முடைய தொழுகையில நம்ம குரான் ஓதுறதுல நமக்கு எப்படி இன்பம் இருக்கும். யார் தன்னுடைய பார்வையை பேணுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் வணக்கத்துல இன்பத்தை கொடுக்கறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தான், ஒரு அழகான பெண்ணை பார்த்தான், உடனே அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டான் என்று சொன்னால் அந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இபாதத்துடைய சுவையை, இபாதத்துடைய இன்பத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னாங்க. இதையேதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் ஒருவேளை தப்பித்தவரி ஒரு ஆணை பார்த்து விட்டால் கூட உடனே பார்வையை திருப்பிடுறாரு, உடனே பார்வையை போக்கிறாருன்னு சொன்னா, அந்த பெண் பார்வையை திருப்பிடுறாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு அல்லாஹத்தாலா இபாதத்துல இன்பத்தை கொடுக்கறான். நம்முடைய முன் வாழ்ந்த பெண்கள் எல்லாம் நிறைய வணக்கம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாங்க, தொழக்கூடிய பெண்களாக, நிறைய நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய பெண்களாக, நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய பெண்களா இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க பார்வை சுத்தமா இருந்தது. அவங்க எந்த அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டாங்க, எந்த அந்நிய ஆணிடத்திலும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை சுத்தமாக இருந்தது. அவங்களுடைய உள்ளத்தில் இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்றைய நம்முடைய தாய்மார்களுக்கு வணக்கத்தில் இன்பம் இல்லை, ஊர் சுத்துறதுல தான் இன்பம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா, நம்முடைய பார்வை நாம பேணல. பெண்களிடத்தில் எவ்வளவு வெக்க உணர்வு இருக்கணுங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய நாடு எகிப்திலிருந்து ஒரு பிரச்சனைக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து எங்க வந்து சேர்றாங்க? மதியன் அப்படிங்கிற நகரத்துல வந்து சேர்றாங்க. அந்த மதியன் நகரத்துல ஒரு மரத்தடி ஓரமா உட்கார்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நிழல்ல அங்க பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து எல்லாரும் வரிசையா நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ரெண்டு பெண்கள் ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க, வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வெக்கப்பட்டு நிக்கிறாங்க ரெண்டு பெண்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, யார் இந்த பெண்கள்? இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல இவங்க மட்டும் தனியா ஒதுங்கி நிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பெண்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் யாருமான்னு சொல்லி. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னார். அவங்க நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், ரெண்டு பெண் மக்கள் அவங்க. நாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆண்கள் எல்லாரும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். எல்லா ஆண்களும் போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். பாருங்க, தண்ணீருடைய தேவை எவ்வளவு அவசியம் இன்னைக்கு நாமும் தெரிஞ்சிருக்கிறோம். இங்க அந்த பெண்கள் சொல்றதை கவனிக்கணும், எல்லா ஆண்களும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணீர் பிடிப்போம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பெண்களுடைய குணம் பிடித்து விடுகிறது. நான் உங்களுக்கு தண்ணீர் பிடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு தண்ணீரை பிடிச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அந்த ரெண்டு பெண்களும் தங்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்றாங்க, ஒரு வாலிபர் எங்களுக்கு உபகாரம் செய்தார், நிறைய கூட்டமாக இருந்தது, எல்லாரும் தண்ணி பிடிக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கணும், அவர் எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு தண்ணீர் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் அவரை கூட்டுவாங்க, அவரை கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட வரும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, அந்த பெண் தம்ஷி அலஸ்தியாயின், வெக்கத்தோடு அந்த பெண்மணி நடந்து வந்தார்கள். ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால ஒரு பெண் எவ்வளவு வெக்கத்தோடு நடக்கணுங்கிறத குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வெக்கம்தான் பெண்களுடைய அழகு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்துல கேட்டாங்க, பெண்களிடத்துல இருக்கக்கூடிய நலன்களில், பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டாங்க. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் யாருமே பதில் சொல்லல, யாருக்குமே தெரியல. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் தன் தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது எது? உடனே ஹஜரத் ஃபாத்திமா அவர்கள் ஹஜரத் அனஸ் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து, ஹஜரத் அனஸ் வந்து சின்ன பையனாக தான் இருக்கிறாங்க, அழைத்து சொன்னார்கள், பெண்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் எந்த அந்நிய ஆணையும் பார்க்கவும் கூடாது, அதே போல எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் வெளியே வரவும் கூடாது. இதுதான் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல சிறந்தது. அவளும் எந்த அந்நிய ஆணையும் பார்க்கக்கூடாது, எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் நடக்கவும் கூடாது. இதுதான் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு என்பதாக ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய அருமை தாய்மார்கள் இந்த ஹதீஸை ஒத்து இன்றைக்கு நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்கணும். நாம இந்த விஷயத்தில் எவ்வளவு பேணுதலற்றவர்களாக இருக்கிறோம், வெளியில செல்கிற போது எவ்வளவு வெக்கமற்ற ஒரு சூழ்நிலையை நாம கடைபிடிக்கிறோம். பெரும்பாலான பெண்கள் இன்றைக்கு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கும் போது காதல ஒரு போனை வச்சு பேசிட்டு தான் போறாங்க. இதுவே அவங்களிடத்துல வெக்க உணர்வு எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். போன்ல பேசிக்கிட்டு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினிய தாய்மார்களே, இது போன்ற மோசமான வெக்கமற்ற கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு முஸ்லீம் பெண்களிடத்துல வெக்க அறவே இல்லாம போயிடுச்சு. கல்லூரியில படிக்கக்கூடிய சக மாணவர்களோடு சகஜமாக பேசுவது, சகஜமாக பழகுவது, அவர்களோடு டூருக்கு செல்வது, தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை அழைத்து வருவது, இப்படியாக பல மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் செய்வதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு அறவே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நான் அந்த ஹதீஸை விலக்கி கொண்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹவை கண்டு வெக்கப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபி சொன்னார்கள், தலையையும் தலையை சுற்றியுள்ளதையும் பேண வேண்டும். தலையை சுற்றி உள்ளதுல முதலாவது என்னங்க, இந்த கண், கண்ணை பேணணும். இரண்டாவது என்ன, நம்முடைய செவி, செவியை பேணணும். குர்ஆன்ல அல்லாஹாலா மூணு விஷயத்தை பத்தி நாளைக்கு கடுமையான கேள்வி இருக்குங்கிறான். மூணு விஷயத்தை பத்தி, இன்ன நாளைக்கு இந்த காதால எதை கேட்டோம், ஒல் பசர கண்ணால எதை பார்த்தோம், ஒல் ஃபுஆத இதயத்தால் எதையெல்லாம் சிந்திச்சோம், குல்லு உலாஇக்கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாட்ட கேள்வி இருக்குது. கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இதயத்தால் சிந்தித்தது, இவை அனைத்தையும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இந்த செவியை பாதுகாக்கணும். நாம இந்த காதுகள்ல எவ்வளவு தவறான விஷயங்களை இன்னைக்கு நாம கேட்கிறோம். நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்போன்கள்ல நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அழகான பயான்கள், கிராத்துகள் இப்படி வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வார்த்தையில சொல்ல முடியாத மோசமான சினிமா பாடல்கள், அர்த்தமற்ற விஷயங்கள், இதை கேட்கறதுலதான் நம்ம பலருடைய நேரம் போகுது. இந்த செவிகளால எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதை கேட்கிறோம். இது நம்மள்கிட்ட வெக்க உணர்வு இல்லாததை காட்டுது. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு யாருக்கு இருக்குமோ அவர்கள் இந்த விஷயத்தை கேட்க மாட்டார்கள். அதைத்தான் நபியும் சொன்னாங்க, அந்த வெக்கங்கிறது கண்ணை பாதுகாக்கிறது, நம்முடைய காதுகளை பாதுகாக்கிறது. தலையை சுத்தி இருக்கிற உறுப்புகள்ல மூன்றாவது உறுப்பு என்ன, நாவு. இந்த நாவை பாதுகாக்கிறது, தகாத விஷயங்களை பேசுவதிலிருந்து, மோசமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்து நாவை பாதுகாக்கிறது. இன்னைக்கு இந்த பிக்பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகளால இந்த மூணுமே அடிபட்டு போயிடுது. மூணு விஷயங்களும் அடிபட்டு போயிடுது. ஒன்னு என்ன, அதுல நம்முடைய பார்வை பேணுதல் போயிடுது. ரெண்டாவது என்ன, ஆபாசமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகள் அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். மூணாவது என்ன, அந்த மாதிரியான கன்றாவிகளை மோசமான விஷயங்களை பார்த்து பார்த்து நாமும் அந்த வார்த்தைகளை சகஜமா பேச ஆரம்பிச்சிடறோம். முஸ்லிம் பெண்கள் அவங்க பேசுவதில் கூட கவனமாக இருக்கணும். குர்ஆன் வந்து பெண்கள் எப்படி பேசணும் அதை கூட கற்றுத்தருகிறது. பெண்கள் குலைந்து பேசக்கூடாது, பெண்கள் நளினமாக பேசக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனா இந்த மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய தாய்மார்கள் பார்த்து நாகரிகங்கிற பேர்ல, ஸ்டைலுங்கிற பேர்ல பேச, முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சிகள் கற்றுக் கொடுப்பதையும் பார்க்கிறோம். அப்படியானால் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து அவனிடம் எப்படி வெக்கப்பட வேண்டுமோ அந்த உணர்வை முற்றிலுமாக நாம் இழந்து விட்டதைத்தான் காட்டுகிறது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்றால் என்ன, தலையையும் தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல ஒல் பத்ன ஒமா ஹவா, வயிறையும் வயிற்றை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். வயிற்றை பாதுகாக்கணும் எதிலிருந்து, ஹராமான உணவுகள் செல்வதிலிருந்து, ஹராமான குடிபானங்கள் செல்வதிலிருந்து. மனிதன் நிரப்புகிற பாத்திரங்கள்ல ஆக கெட்டது எது, இந்த வயிறு தான். மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப கெட்ட பாத்திரம் இந்த வயிறு தான். அவ ஹராமான காசு, ஹராமான வருமானம், இதிலிருந்து இந்த வயிறை பாதுகாக்கிறவன் அல்லாஹ்வை பார்த்து வைக்கப்படுறான். எல்லாம் நான் ஒரு ஹராம சாப்பிடக்கூடாது, ஒரு ஹராம நான் குடிச்சிடக்கூடாது, இந்த பயம் யாருக்கு இருக்குதோ அவர் அல்லாஹ்வை கண்டு வைக்கப்படுறாருன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு ஹராம சாப்பிட்டுட்டேன், ஒரு ஹராமானதை நான் குடிச்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வைக்கப்படல. தாய்மார்கள் யோசிக்க வேண்டும், தங்களுடைய கணவன்மார் வீட்டுக்கு கொண்டு வருவது ஹராலா ஹராமா என்பதை சிந்திக்கிறது இல்லை. வயிறையும் வயிற்றை சுத்தி உள்ளதையும் பேணணும்னு பெருமானார் சொன்னாங்க. வயிறை சுற்றி உள்ளது என்றால் என்ன? மனிதனுடைய மறை உறுப்புகள், அதை பேண வேண்டும். மானக்கேடான விஷயங்களிலிருந்து, அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்து அதை பேண வேண்டும். விரிவாக சொல்ல முடியாது. இன்றைய நம்முடைய சகோதரிகள் கலாச்சாரம் என்கிற பெயரில் மிக மோசமான நிலைக்கு போய்க் கொண்டிருக்கிறாங்க. பல ஊர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, சமீப காலங்களில் அதிகமாக மாற்றார்களோடு நம்முடைய சகோதரிகள் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் கூட பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு, இந்த பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமை, இந்த பெற்றோர்களுடைய அலட்சிய போக்கு, அதனுடைய விளைவாகத்தான் மாற்றார்களோடு செல்லக்கூடிய மோசமான நிலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த அமைப்புகள் முஸ்லிம் பெண்களை வலிகெடுப்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கையாள்றாங்க. எப்படி ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்துல தொடர்பு கொள்ளணும், அவங்களை எப்படி பேசணும், தன்னுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள அவங்களை எப்படி கொண்டு வரணும், இதற்காக அவங்களுக்கு தனி கேம்ப் போட்டு அவங்களுக்கு முகாம் தனியா நடத்தி அவங்களுக்கு பயிற்சி தரப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணை எப்படி வழிகெடுக்கிறது, அப்படி வழிகெடுத்தா அவனுக்கு என்னென்ன பரிசுகள் உண்டு, அதையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு போதிக்கப்படுது. ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய மனதை எப்படியாவது வசப்படுத்தி அவளை வழிகெடுத்து அவளை நடு ரோட்டில் விட்டரணும், அல்லது அவளை கொலை செஞ்சிடணும். இத்தனை இந்த தாய்மார்கள் சகோதரிகள் இத்தனை விஷயங்களையும் தெரிந்த பிறகும் கூட வழிகட்டு போகக்கூடிய பல சம்பவங்களையும் பார்க்கிறோம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கம் என்று சொன்னால் வயிறையும் வயிறை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேண வேண்டும். இதை பேண தவறணும்னு சொன்னா பூமியில குழப்பங்கள் தான் வரும். எந்த சமுதாயத்தில் மானக்கேடான விஷயங்கள் அதிகமா நடக்கிறதோ அந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் வரும், அந்த சமுதாயத்தில் ஊகமங்கள் வரும், அந்த சமுதாயத்தில் கொடிய வியாதிகளும் வரும். பார்க்கிற இன்னைக்கு காய்ச்சலுங்கிற பேர்ல மோசமான வியாதிகள், டெங்கு காய்ச்சல், பல பேர் இளம் வயதிலே மூத்தாகக்கூடிய மோசமான நிலை, கேன்சர் போன்ற வியாதிகள் மிக சர்வ சாதாரணமாக இருக்கிறது. என்ன காரணம், என்ன செய்யக்கூடிய தவறுகள்? இங்க இன்னொன்றை தவறா புரிஞ்சிடக்கூடாது. இந்த பாவத்தை செய்யறவங்களுக்கு தான் இந்த நோய் வருதுன்னு விளங்கிடக்கூடாது. பாவம் செய்யறதுனால நல்லவர்களுக்கே கூட அந்த நோய் வரும். இது அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற நியதி. மக்கள் செய்யக்கூடிய பாவங்களால பாவமே செய்யாத மக்களுக்கும் கூட அல்லாஹ் நோயை கொடுக்கறான். அது எதுக்காக சொன்னா, நீங்க இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான பாவங்களாலதான் இன்னைக்கு கொடிய வியாதிகளால பாதிக்கப்படுறோம். ஆக அருமை தாய்மார்களே, உங்களிடம் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த குணம் என்ன? வெக்க சுபாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி தீனின் ஹுலுகன், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சிறப்பு குணம் ஒன்று உண்டு. ஒஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு குணம் என்னன்னு சொன்னா வெக்கப்படுவது. வெக்கம்தான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு குணமாக இருக்கிறது என்பதாக சொன்னார். இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவங்கள் செய்யறோம், ஆனா நாம வெக்கப்படுறது கிடையாது. ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்காம வெக்கப்பட்டு ஓடுனாங்க. அல்லாஹாலா கேட்டானா, என்ன ஆதமே ஏன் வெக்கப்பட்டு ஓடுறீங்கன்னு சொல்லி. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நீ தடுத்த இந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேன், நீ தடுத்த இந்த கனியை நான் புசிச்சிட்டேன், நான் எப்படி உன்னை பார்க்கறது, எனக்கு உன்னை பார்ப்பதற்கு வெக்கமாக இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். நபிமார்கள் பாவமே செய்யாதவர்கள், அவர்கள் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் வெக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். மலக்குமார்கள் பாவமே செய்யாதவங்க, அவங்க காலம் பூர நன்மைதான் செய்வாங்க, பாவ உணர்ச்சி அவங்களுக்கு கிடையாது. அந்த மலக்குமார்கள் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட என்ன சொல்லுவாங்க? வெக்கத்தோடு சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை. அவங்க வெக்கப்பட்டு கொண்டு அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், மா அபதுனாக்க ஹக்க இபாதத்திக்க, அல்லாஹ் உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை என்று நல்லோர்கள் எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய பாவங்களை எண்ணி பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் இருக்கிறானே, ஒரு நல்ல மூமின் ஒரு சின்ன பாவத்தை செஞ்சிட்டா கூட ஒரு பெரிய மலையை போல நினைப்பானாம். ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டா கூட, ஆஹா நம்ம ஒரு பெரிய மலை போன்ற குற்றத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு முனாஃபிக் இருக்கிறானே, நயவஞ்சகன், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சா கூட அவன் எப்படி நினைப்பான்னு சொன்னா, ஒரு கொசுவை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருவான். இது என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படிதான். பெரிய பெரிய பாவங்களை செய்யறோம், ஹராமான விஷயங்களை பாக்கிறோம், ஹராமான விஷயங்களை கேட்கிறோம், ஹராமான விஷயங்களை பேசுறோம். ஆனா நமக்கு இந்த பாவங்கள் ஒரு பொருட்டாக தெரியல. பெருமானார் சொன்ன மாதிரி ஒரு நயவஞ்சகன் பெரிய பாவத்தை கூட ஒரு ஈய போல கொசுவு போல விரட்டிடுவான்னு சொன்னாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய நிலைகளும் இருக்கிறது. எனவே அருமை தாய்மார்களே, நாம் இன்னைக்கு இவ்வளவு சோதனைகளை இவ்வளவு நெருக்கடிகளை நாம சந்திக்கிறோம்னு சொன்னா, நாம அல்லாஹுடைய விஷயத்தில் வெக்கப்படாம நடக்கிற இது போன்ற தவறுகளின் காரணமாகத்தான் இந்த ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். இன்னைக்கு துணிச்சலாக நாம இவ்வளவு பாவங்கள் செய்யறோம், நாளை மறுமை நாள்ல நாம செய்த இந்த தவறுகள் இந்த பாவங்களை அல்லாஹ் மூணு வகையில நமக்கு முன்னால நிரூபிப்பான். ஒரு கோர்ட்ல வந்து நீதிமன்றத்தில் ஒரு மனுஷன் குற்றவாளின்னு சொன்னா, அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஒரு அளவுகோல் இருக்குது. இப்ப நாம செய்யக்கூடிய தவறுகளை நாளை மறுமை நாள்ல நமக்கு முன்னால அல்லாஹ் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்னு பாருங்க. முதலாவது, நாம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறியதோ பெரியதோ, அவை அனைத்தும் மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுது. ஒரு பதிவேட்டில் எல்லாமே எழுதப்படுது. எல்லாத்தையும் எல்லாம் எழுதி வச்சிருக்கான், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இது அல்லாஹ்வுக்கு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன மெமரி கார்டு, அதுக்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை நாம கொண்டு வர்றோம். அது மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், இந்த கோடான கோடி மக்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் மலக்குமார்களால பதிவு செய்யப்படுது. நாளை மறுமை நாளில் இந்த பட்டோலைகள், இந்த மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் மனிதர்களுடைய கரங்கள்ல அல்லாஹ் கொடுப்பான். அந்த அந்த பட்டோலைகளை அல்லாஹ் கொடுத்து, அந்த பதிவேட்டை அல்லாஹ் கொடுத்து சொல்லுவான், இக்ரா கிதாபக, இக்ரா கிதாபக், இதான் நீ செஞ்ச அமல்களுடைய பதிவேடு, நீ செஞ்ச அமல்களுடைய ரிஜிஸ்டர், நீயே படித்துக்கொள், நீயே படி, நீ நல்லவனா கெட்டவனா எல்லாம் எழுதியிருக்கும் படி. அதை பார்த்துட்டு மனிதர்கள் சொல்வார்கள், மாலி ஹாதல் கிதா, இது என்ன பதிவேடு, இது என்ன ரிஜிஸ்டர், லா துகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், எந்த சின்ன விஷயத்தையும் எந்த பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அது பதிவு செஞ்சிருக்குது என்று மனிதர்கள் கேட்பாங்க. இந்த பட்டோலை எப்படி கொடுக்கப்படும், நீங்க நல்லவர்களாக இருந்தா கண்ணியமா உங்களுடைய வலதுகையில கொடுக்கப்படும். நல்லவர்களா இருந்தா உங்க வலதுகையில எல்லாம் கொடுப்பான், கெட்டவர்களாக இருந்தா நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தா இந்த பட்டோலை உங்களுடைய இடக்கரத்திலே தரப்படும். இது குர்ஆன்ல தெளிவாக இருக்குது. நல்ல மக்கள் அந்த பட்டோலையை பார்த்து விட்டு ஆனந்தப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எப்படி மாணவர்கள் பரீட்சை எழுதிவிட்டு அந்த பரீட்சையினுடைய ரிசல்ட் வரும்போது யார் நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆனாங்களோ அவங்க மகிழ்ச்சியில இருப்பாங்க, யார் ஃபெயில் ஆயிட்டாங்களோ அவங்க சோகத்தில் இருப்பாங்க. யாருக்கு வலதுகரத்தில் பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்வார்கள், இந்த நாள் வரும் என்று நான் நம்பியிருந்தேன், என்னுடைய ரப்பை சந்திப்பேன் என்று நான் நம்பியிருந்தேன், இந்த விசாரணை நாள் வரும் என்று நான் ஈமான் கொண்டிருந்தேன். அவருக்கு அதற்கான பரிசு தரப்படும். யார் பாவியோ அவனுக்கு இடதுகையில தரப்படும் அவனுடைய பட்டோலை. அவன் இடகையில வாங்கிட்டு கை செய்தப்படுவான், என்னுடைய இந்த கைசு தன்னுடைய பாவங்களை எண்ணி அங்கே வருத்தப்படுவான். ஆனால் அது வருத்தப்பட்டு பிரயோஜனப்படுகிற நேரம் அல்ல. இப்படி அல்லாஹத்தாலா நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த பதிவேட்டில் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு அல்லாஹ் உங்க கையில கொடுத்து நீங்களே படிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்ப நம்முடைய அருமை தாய்மார்கள் யோசிச்சு பார்க்கணும், காலையில எஞ்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நாம என்ன செஞ்சோம். நாளைக்கு அல்லாஹ் நம்ம கையில நம்ம பதிவேட்டை கொடுத்தா அதுல என்ன இருக்கும், நம்ம குரான் ஓதுனதா, நாம திக்ர் செஞ்சதா, நாம நஃபிலான தொழுகைகள் தொழுதது, இவைகள் இருக்க போகிறதா, அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம வெளியே சுத்தினது, நாம டிவி பார்த்தது, நாம பிக்பாஸ்ங்கிற நிகழ்ச்சியை பார்த்தது, இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும் நம்ம கதை யோசித்து பார்க்கணும். ரெண்டுமே எழுதப்படும், எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் பதிவு செய்யப்படும். நாளை மறுமை நாள்ல இதை அல்லாஹ் கொடுத்து நீயே படிச்சுக்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இரண்டாவது, நாம செஞ்ச நன்மை தீமை அதெல்லாம் அல்லாஹத்தால ரெண்டாவது நமக்கு முன்னால எப்படி நிரூபிப்பான் தெரியுமா, நாளை மஹ்ஷர் மைதானத்துல நம்முடைய நாவுகள் பேசாது. இந்த உலகத்துல நாவால பேசுறோம், யாசின் சூரால ஓதலாம் நீங்க, அல்யோம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், எல்லாருடைய வாயிலையும் அல்லாஹ் சீல் வச்சிருவான், எல்லாருடைய வாயிலையும் சீல் வைக்கப்படும், நாவு பேசாது. அங்க என்ன பேசும், வத்துக்கொல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கரங்கள் பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் பேசும். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி, இந்த கையால எத்தனை பேரை அநியாயமாக அடிச்சீங்க, இந்த கையால எத்தனை பேருடைய பொருளை அபகரிச்சீங்க, இந்த கையால ஹராமான எத்தனை விஷயங்களை வாங்கினீங்க, இந்த கை நாளைக்கு பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்களும் பேசும். வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டுருவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாள்ல உடம்புடைய எல்லா உறுப்புகளும் மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த செவிகள் சொல்லும், இவன் ஹராமான விஷயத்தை கேட்டான்னு சொல்லும். நம்முடைய தோள்கள் பேசும், இந்த மனிதன் இந்த ஹராமான செய்த செய்யலான்னு சொல்லும். இப்ப மனுஷன் கேட்பானா, தன்னுடைய தோள்களை பார்த்து எனக்கு எதிராகவே நீங்க சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லி, எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லி தன்னுடைய தோள்களை பார்த்து மனிதன் கேட்பான். அந்த தோள்கள் சொல்லும், அல்லாஹுல்லதி அந்தகுல்லஷை, நாங்கள் என்ன செய்வது, அல்லாஹ் எங்களை பேச வச்சிருக்கலாம். இந்த உலகத்துல நாவு பேசுற மாதிரி நாளை மஹ்ஷர் மைதானத்துல உங்களுடைய தோள்கள் பேசும் உங்களுக்கு எதிராக. அப்படியானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உடல் உறுப்புகளால நீங்க என்ன தவறுகள் செஞ்சீங்களோ உங்களுடைய கண் அல்லாஹ்ட சொல்லும், இந்த கண்ணை கொண்டு இவன் இந்த ஹராமான விஷயத்தை பார்த்தான், இந்த கண்ணை கொண்டுதான் இந்த ஹராமான விஷயங்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான் என்று கண்ணு சொல்லும், காது சொல்லும், என்னென்ன தவறான விஷயத்தை கேட்டோமோ அத எல்லா உறுப்புகளும் பேசும். மனிதன் அங்கே மறுக்க முடியாது. அல்லாஹ் ஆதாரத்தை கொண்டு வந்துடான். ஒரு பக்கம் நீ செஞ்ச அமலை பாரு, உன்னுடைய பதிவேடு. ரெண்டாவது இந்த உறுப்புகள் அத்தனையும் பேசும், கை காலு நாவை தவிர எல்லா உறுப்புகளும் பேசும். இது குர்ஆன்ல வருது. மூன்றாவது, நாம செஞ்ச அமல்கள், நாம செஞ்ச பாவமோ நன்மையோ, அத மூன்றாவது அல்லாஹ் எப்படி நிரூபிப்பான்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துல தொழுதீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல குர்ஆன் ஓதுனீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல பயான் கேட்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இந்த இடங்கள் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும், அல்லாஹ் இந்த அடியான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல என் மீது சஜிதா செய்தான், அல்லாஹ் இந்த அடியான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதினான், இந்த அடியான் இந்த நேரத்தில் உட்கார்ந்து ஒரு நல்ல விஷயத்தை கேட்டான். இப்படி நீங்கள் செய்த நல்ல அமல்களை எல்லாம் உலகத்தில் நீங்க எங்க செஞ்சீங்களோ அந்த இடங்கள் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஒரே இடத்துல தொழ மாட்டாங்க. நீங்க வீட்டில் பெண்களுக்கும் கூட சொல்றேன், கொஞ்சம் தள்ளி தள்ளி தொழுவுங்க. ஃபர்தை தொழுதுட்டு நஃபில் இன்னொரு இடத்துல தொழுவுங்க, அப்புறம் வித்ர் இன்னொரு இடத்துல தொழுவுங்க. ஏன்னா இந்த இடங்கள் பூரா சாட்சி. நாளை மறுமை நாளில் நீங்க எத்தனை இடத்துல எவ்வளவு அமல் செஞ்சீங்களோ இந்த அமல்கள் பூரா அல்லாட்ட வரும், இந்த இடங்கள் பூரா அல்லாட்ட வரும். நீங்க எந்தெந்த இடத்துல செஞ்சீங்களோ அந்த இடங்கள் வந்து சொல்லும், யாரெல்லாம் இந்த ஆண் இந்த பெண் இந்த இடத்துல என்னென்ன நல்ல காரியங்களை செய்தார்கள் என்று அல்லாஹ்ட இடங்கள் சாட்சி சொல்லும். அதே போலதான் நீங்க பாவம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, தவறு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, இதே இடங்கள் அல்லாஹ்ட சாட்சி சொல்லும், யாரெல்லாம் இந்த இடத்துல இந்த ஆண் இந்த தவறு செஞ்சான், இந்த இடத்துல இந்த ஆண் புறம் பேசினா, இந்த இடத்துல இந்த ஆண் சினிமா பார்த்து கொண்டிருந்தான், இந்த இடத்துல இவர்கள் மோசமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்தாங்க, எந்த இடத்துல பாவம் செஞ்சோமோ அந்த இடங்களும் மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். இப்ப நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச நன்மைய அல்லாஹ் மூணு வகையில நாளைக்கு ப்ரூஃப் பண்ணுவான். ஒன்று, உங்களுடைய பட்டோலை உங்க கையில கொடுத்துருவான், படிச்சு பாரு நீ என்ன செஞ்சிருக்க, நீயே மார்க் போட்டுக்கன்னு சொல்லிடுவான். எப்படி டெஸ்ட் பேப்பரை டீச்சர் மாணவன்டே கொடுத்துறாங்க, நீ பாரு நீயே படிச்சு பாரு நீ என்ன எழுதிருக்கன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்துருவான். ரெண்டாவது என்ன, நம்முடைய உறுப்புகள் அத்தனையும் பேச போகுது நாம என்ன செஞ்சோங்கறத. மூணாவது, எந்த இடத்துல வைத்து நாம நன்மையோ தீமையோ செய்தோமோ அந்த இடங்கள் அத்துணையும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நாளை நமக்கு சாட்சி சொல்லும். இப்ப நம்ம ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரும் நான் நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களுடைய நிலை என்னவாகும், நீங்க கண்ணால பாக்குறீங்க. இன்னைக்கு மரணங்கள் வந்து எவ்வளவு குறுகிய காலம் மரணங்கள் நடக்குது, சின்ன வயது மரணங்கள், 30 வயது 40 வயது 50 வயதுக்குள்ளாக கடந்த ஒரு 15 நாட்களுக்குள்ள பல பேர் மூத்தாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்கூட நம்ம பாக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு மரணமே போதும். ஒரு மையத்தை பார்த்தாலே உபதேசம் செய்யறதுக்கு அது போதும், நீண்ட பயான்கள் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு இத்தனை மூத்த பாக்கிறோம், இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம போறோம், ஆனா அங்க கூட நாம படிப்பின பெறது கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் தான் அங்கேயும் பேசுறோமே தவிர, இத்தனை மரணங்களை கண்டு கூட படிப்பினை இல்லை, படுக்கைக்கு சென்றவர் காலையில எழுந்திருக்கவில்லை. அப்படி எத்தனை பேர் மரணிக்கிறார்கள், விபத்தில் மரணிக்கிறார்கள், நோய்கள்ல மரணிக்கிறாங்க. திடீரென்று இப்படி மரணம் வந்து விட்டால் நம்முடைய கதி என்னவாகும்? நம்ம செஞ்ச எல்லா அமல்களும் முன்னால நிற்கும், என்னென்ன செஞ்சோமோ அத்தனையும் நமக்கு காட்டப்படும். நம்ம ஏற்கனவே மௌத்த பத்தி, மௌத்துடைய நேரத்தில் என்ன நடக்கிறது, கபர்ல என்ன நடக்கும், இதையெல்லாம் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு நாம சொல்லியிருக்கிறோம். அருமையான தாய்மார்களை, இவ்வளவு மரணங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் கூட இந்த மரணிக்கக்கூடியவங்களை பார்த்து, இந்த ஜனாசா செல்வதை பார்த்து கூட நாம படிப்பின பெறதில்லை. ஜனாசா ஒரு பக்கம் போகுது, வீட்டில் ஒரு பக்கம் டிவி ஓடிக்கொண்டிருக்குது. இவ்வளவு மோசமான விஷயங்களை நாம வந்து பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹுடைய உதவி நமக்கு எப்போது வரும்? இவ்வளவு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நிலையில கூட ஒரு மோசமான பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம்னு சொன்னா அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். காலையில சில சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியை பார்க்கறாங்கன்னு சொல்லி. இது ஒரு மோசமான நிகழ்ச்சி என்று முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் கூட சொல்றாங்க, இது கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய நிகழ்ச்சி. பல பேர் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுங்கள், இது ஆபாசமான வார்த்தைகள் நிறைய வருது, கலாச்சாரத்தை கெடுக்குதுன்னு சொல்லி முஸ்லீம் அல்லாதவர்கள் கோர்ட்ல வழக்கு போடுறாங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாமா? அது எவ்வளவு கேவலமான நிகழ்ச்சியா இருக்கணும், எவ்வளவு மோசமான நிகழ்ச்சியாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாம தொழுது துவா கேட்டா அல்லாஹ் நமக்கு எப்படி மலையை தருவான்னு யோசித்து பார்க்கணும். எவ்வளவு தூரம் நம்ம அல்லாட்ட கெஞ்சிரோம், எத்தனை மாசங்களாக எல்லா மலையை கொடு மலையை கூட நல்லாட்ட துவா செய்கிறோம். பெண்கள் வந்து சரியில்லைன்னு சொன்னா கண்டிப்பா மழை வராது, பெண்கள்ட்ட பாவம் மிகுதியா இருந்துச்சு கண்டிப்பாக மழை வராது. அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் வேணும்னு சொன்னா பெண்கள் என்றைக்கு தௌபா செய்து அவர்கள் உள்ளத்தால் பக்குவப்படுகிறார்களோ அன்றைக்குதான் அல்லாஹுடைய அருள்மலை இறங்கும். இது அல்லாஹ் வகுத்து கொண்டிருக்கிற ஒரு நியதி. அதனால் அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பொறுப்பு இந்த விஷயத்திலே மிக மிக அதிகம். நீங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சியை உங்க குழந்தைகளையும் வச்சுட்டு பாக்குறீங்கன்னு சொன்னா குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு மோசமான நிகழ்ச்சி, அதிகமா சொல்ல முடியாது. பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுடைய மனதில் எவ்வளவு மோசமான கருத்துக்களை அந்த நிகழ்ச்சி பதிவு செய்யுது. அப்ப உங்க பக்கத்துல வந்து வயதுக்கு வந்த ஒரு பெண்ணோட பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய மனசுல என்ன என்ன வரும், அன்னி ஆண்களோடு பேசலாம், அன்னி ஆண்களோடு இப்படிதான் சகஜமா இருக்கணும், இதுதான் கலாச்சாரம், இதுதான் பண்பாடுங்கிறது அது போதிக்காதா என்ன? நாளை அந்த பெண் ஒரு தவறு செஞ்சான்னு சொன்னா அந்த குற்றம் அனைத்தும் உங்களை தான் சாரும். அதனால நாம இவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பக்கம் மழை இல்லாம தண்ணீருக்காக சிரமப்படுறோம், இன்னொரு பக்கம் பலவிதமான நோய்கள் நமது ஊரை சார்ந்த பல சகோதரர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம், அதிகமான மரணங்களை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே முஸ்லிம்களுக்கு எதிரான பல சோதனைகள், நம்முடைய புனித தலங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, முஸ்லிம்களுடைய உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க திரும்பினாலும் முஸ்லிம்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க, அவங்க பயணத்துல பாதுகாப்பு கிடையாது, ட்ரெயின்ல அடிச்சு கொல்லப்படுறாங்க பல பேருடைய முன்னிலையில, நடு ரோட்ல முஸ்லிம்கள் அடிச்சு கொல்லப்படுறாங்க பல பேருடைய முன்னிலையில, முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க யாருமே கிடையாது. இந்த நிலை இவ்வளவு மோசமான ஒரு நிலைதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து அல்லாஹுடைய உதவி நமக்கு வேணும்னு சொன்னா இந்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் மீண்டு பெண்களிடத்தில் கற்பழுக்கமும் பெண்களிடத்தில் வெக்க உணர்வும் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு காரியங்கள் நபிமார்களுடைய சுன்னத்து, நான்கு விஷயங்கள் நபிமார்களுடைய சுன்னத்து, நறுமணம் பூசிக்கொள்வது, திருமணம் செய்வது, மிஸ்வாக் செய்வது, அடுத்து சொன்னார்கள் வெக்கப்படுவது. வெக்கப்படுவது நபிமார்களுடைய பண்பாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா, ஹிஜ்ரி 5 ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜைனப் அவர்களை மணமுடிக்கிறாங்க, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மணமுடித்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்தொன்று கொடுக்கிறாங்க. அந்த வலிமா விருந்துக்காக தன்னுடைய தோழர்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தும் இருக்கிறாங்க. பல பேர் சஹாபாக்கள் எல்லாம் சாப்பிட வந்திருக்கிறாங்க. பெருமானாருடைய வீடு சின்ன வீடு, அந்த நேரத்தில் இந்த பர்தாவுடைய சட்டங்களும் வரல. ஏன்னா பெருமானாருடைய காலத்தில் சட்டங்கள் படிப்படியாக தான் வந்துச்சு, பர்தாவுடைய சட்டம் அந்த நேரத்தில் வரல. வீட்டுக்கு ஆண்கள் எல்லாம் சாப்பிட வந்திருக்கிறாங்க, அன்னை ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹா அந்த வீட்டில் மறைவதற்கு கூட இடம் இல்லாம ஒரு சுவரை நோக்கி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆண்கள் இருக்கிறதுனால ஒரு சுவரை நோக்கி திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்த ஆண்கள்ல பல பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. கடைசியா ஒரு மூணு பேர் சாப்பிட்ட பிறகும் கூட அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பெருமானாருக்கும் சங்கடமா இருக்குது. பெருமானாருடைய மனைவி திரும்பாம சுவத்தை பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலையில அல்லாஹால குரான்ல ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், நபியுடைய வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட சென்றால் ஒன்று முடித்ததும் திரும்பி விடுங்கள், அங்கே அமர்ந்து கொண்டு அரட்டை அடிக்காதீர்கள். இதனால் நபியுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய மனைவியருக்கும் சிரமம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வைத்தான். அன்று முதல் பர்தாவுடைய சட்டமும் வந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த பெண் ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே அந்நிய ஆண்களை பார்க்காம திரும்பி உட்கார்ந்ததாக பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அந்த பெண்களிடத்தில் பேணுதல் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபி பெண்மணிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க வீதியில நடந்து போனா நடுப்பாதையில போகாதீங்க, ஓரமா போங்கன்னு சொன்னாங்க. ஆண்கள் நடுவுல போகட்டும், நீங்க ஒதுங்கி போங்கன்னு சொன்னாங்க. இந்த உத்தரவை கேட்ட பிறகு சஹாபி பெண்மணிகள் எந்த அளவுக்கு சுவரோட சுவரா ஒட்டி போனாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பருதா துணி சுவத்துல ஒட்டி கொள்ளும் அளவிற்கு நெருங்கி போனாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொல்லிட்டா போதும் அப்படியே கடைபிடித்தாங்க. நம்முடைய தாய்மார்கள் வீதியில செல்லும் போது கூட இந்த ஒழுக்கத்தை பேண்டது கிடையாது, மார்க்கம் சொல்லித்தந்த அதவுகளை பேண்டது கிடையாது. இது மாதிரியான ஒரு மார்க்கத்தை மீறிய பல பாவங்களை பல தவறுகளை நாம செய்கிறதுனாலதான் அல்லாஹ் நமக்கு பல சோதனைகளுக்கு மேல பல சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான். எனவே அருமை தாய்மார்களே, இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குமானால் அல்லாஹ்வுடைய வேதனை ரொம்ப கடுமையானது. அல்லாஹ் பிடிச்சான் சொன்னா தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய பிடிய தாங்க முடியாது. இந்த பாவங்களாலதான் நாளுக்கு நாள் விலைவாசி கூடுது, எந்த பொருளை வாங்க முடியாத அளவுக்குள்ள சிரமங்கள் கூடுது. அதனால தவறுகளிலிருந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், நம்மிடத்துல வெக்க குணம் வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட வெக்க சுபாவத்தை போதிக்கணும். குறிப்பா பெண் குழந்தைகள் அவங்க வயசுக்கே வராவிட்டால் கூட ஒரு எடுப்பான தோற்றத்துக்கு வந்து விட்டாலே அந்த குழந்தைகளுக்கு வெக்க உணர்வு போதிக்கணும். அந்நிய ஆண்களுக்கு முன்னால செல்லக்கூடாதுங்கிற அந்த விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த அடிப்படையில் இருந்து இந்த விஷயங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டாதான் பெண்கள் அவங்க பெரியவர்களாகும் போது மார்க்கத்தை பேணி நடப்பாங்க. குறிப்பாக செல்போன்கள் விஷயத்தில் பெரியவர்கள் தாய்மார்கள் அவங்கள்ட்டையும் கேட்டுக்கொள்றோம், இதுல வரக்கூடிய தவறான விஷயங்களை தயவு செய்து பார்க்க கூடாது, அந்த விஷயங்களை தவறுக்கு பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலையும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பாவமான விஷயங்களை பார்க்கிறோமோ அல்லாஹால மறுமையினால இந்த கண்களை குருடராக எழுப்புவான் என்பதாக ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். அதனால அல்லாஹுடைய விஷயத்துல வெக்கப்படணும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற வெக்க உணர்வு இருக்கணும். மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான மூசா ஹயியன் சித்தியரன். மூசா அலி இஸ்லாம் ஒரு சிறந்த நபி. பெருமானார் சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாம் வெக்க சுபாவம் உடையவராக தன்னுடைய உடலை முழுவதுமாக மறைக்கக்கூடியவராக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா மூசா அலி இஸ்லாம் அவங்க எப்படி ஆடை உடுத்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க உடம்புல ஒரு தோல் கூட வெளியே தெரியாது, அவ்வளவு தூரம் உடம்ப மறைச்சிருப்பாங்க. இத்தனைக்கு ஆண்களுக்கு முழுசா மறைக்கணும்னு தேவையில்லை, அவ்வளவு தூரம் உடலை மறைத்திருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனா பெண்களுக்கு உடல் முழுவதையும் மறைக்க வேண்டும், ஆனா பெண்கள்ட்ட அந்த வெக்கத்தை பார்க்க முடியல. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், நான் இயற்கை தேவைக்காக மலஜலம் கழிப்பதற்காக நான் டாய்லெட்டுக்கு செல்லும் போது என்னுடைய உடலை ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு செல்கிறேன். டாய்லெட்டுக்கு செல்லும் போது உடலை ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு செல்கிறேன், ஏன் தெரியுமா, ஹயா அம்மின் ரப்பி, என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற வெக்க உணர்வுல. டாய்லெட்டுக்கு போகும்போது அப்படி போர்த்தி கொண்டு போகணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்கிற வெக்க உணர்வில் நான் என்னை போர்த்தி கொண்டு செல்கிறேன் என்பதாக சொன்னான். இதெல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்களிடத்தில் இருந்த வெக்க சுபாவம், அவர்கள்ட்ட இருந்த வெக்க குணம். இதுதான் சஹாபி பெண்மணிகளிடத்திலையும் இருந்தது. எஹ்ராமுடைய நிலையில யார் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போறாங்களோ எஹராமுடைய நிலையிலே மார்க்க சட்டம் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. இது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கான ஒரு சட்டம். ஏன்னா அல்லாஹ் விரும்புறான் அந்த தவாஃபின் போது ஒரு பெண்ணுடைய முகம் திறந்துதான் இருக்கணும், ஆனா அன்னி ஆண்கள் பார்க்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். எஹராம்ல பெண்களுடைய முகம் மூடக்கூடாது, திறந்திருக்கணும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க பெருமானாரோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் அன்னை ஆயிஷா தன்னுடைய மற்ற பெண்களோடு தோழிகளோடு தங்கி இருக்கிறாங்க. எஹராமுடைய நிலையில முகத்தை மறைக்க கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். அந்த எஹராமுடைய நிலையில அரஃபால இருக்கும் போது கூட அந்நிய ஆண்கள் கடந்து செல்லும் போது, அந்நிய ஆண்கள் கடந்து செல்ற நேரத்தில் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, எங்களுடைய முகங்களை துணியால மூடக்கூடாது, எஹராம்ல துணியா மூடக்கூடாது, நாங்க வேற பொருள்களை கொண்டு எங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம், அந்நிய ஆண்கள் எங்களை பார்க்கக்கூடாது. இதுதான் மார்க்கம், பெண்களிடத்தில் விரும்பக்கூடிய உயர்ந்த குணமாக இருக்கிறது. எனவே அருமை தாய்மார்களே, இந்த வெக்க சுபாவம், இந்த கற்பழுக்கம், அதுதான் உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்ட கபூலாக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து உடையது. உங்களுடைய வணக்கங்களை விட, இதர எல்லா விதமான நல்ல காரியங்களை விட வெக்கமும் கற்பழுக்கமும் இந்த ரெண்டு தான் மார்க்கம் உங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எனவே அதை சீரழிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிலையும் பார்க்கக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களிடத்திலே உயர்ந்த நற்பண்புகளையும் வெக்க சுபாவத்தையும் கற்பழுக்கத்தையும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.